மாவீர மகுடம். கரும்புலி கேப்டன் சத்யா.
வணங்குகிறோம்
வீரச்சாவு என்று அறிந்த போது அதை ஏற்றுக்கொள்ளும் திடம் யாருக்கும் இருக்கவில்லை. சத்யா அவளை எப்படித்தான் பிரிந்திருப்பது? அன்பாய் சண்டை போடும் அவளின் குழந்தைத்தனமான பேச்சு, சின்ன விடயங்களையே தாங்க மாட்டாமல் கசுகின்ற கண்களும் மீண்டும் மீண்டும் அவளை நினைவூட்டுகின்றன. சின்ன பிள்ளை அல்ல, கட்டி என்றுதான் அவளை சொல்வார்கள். அவ்வளவு உயரம் குறைவு. ஆனால் அவள் சின்ன பிள்ளை அல்ல. 1978 மாசி 6 திகதி பிறந்தவள். 11 கேள்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொது போராட்டத்தில் இணைந்து கொண்டவள். நடக்கின்ற புதவளின் துடியாட்டமான நடை ஒரு உற்சாகமான கருப்பத்தாரா நடப்பது போல் இருக்கும். அவள் லோ கட்டினால் அதுவும் அவளும் ஒரே அளவு போல் என்ன தோன்றும். ஆனையரவுக்குள் நடத்தப்பட்ட பல கரும்புலி தாக்குதல்களில் இவளை சேர்த்துக் கொள்ளவில்லை. தண்ணீரக்குள்ளால் நகர்ந்து செல்ல வேண்டிய அநேகமான தாக்குதல்களுக்கு இவள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. அவளின் குறைந்த உயரம்தான் அதற்கு ஒரே ஒரு காரணம். நித்தமும் இப்படியே வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தால் அவளுக்கு அழுகி வந்துவிடும். தனக்கு வாய்ப்பு திறம்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாள். இவளோடு அன்பாய் சண்டை செய்வதற்காக மற்ற தோழிகள் இவளை பார்த்து கேலி செய்வார்கள். நாங்கள் போகிறோம் என்ற போதெல்லாம் அவள் தனது உறவுகளை மறைத்து சிரிப்பாள். நானும் வருவன் தானே, ஆனிரவுக்குத்தானே தண்ணி கலக்கவனும் பலாளி ரோட்டால போவன் என்று தன் உள்ளத்தில் என்றுமே மாறாத உறுதியை அவள் சொல்வாள். ஆனாலும் அவளுக்குள் உழுக ஒரு துயரம் இருக்கவே செய்தது. தானும் விரைவாக போய் தனது இலக்குகளை அழிக்க வேண்டும். நல அக்காவும் இன்னும் எத்தனையோ கரம்பெரு வீரர்களின் கனவோடு சென்று மக்களின் அவல வாழ்வு போக்க வேண்டும் என்ற துடிப்பு வெளித்தெரியாமல் அவளுக்குள்ளேயே மறைந்துவிட்டது. அவளை கரும்புலியாய் மாற்றியது அவள் பழகிய ஒவ்வொரு கரும்பெரு வீரர்களின் முகங்களும், அவர்களின் லட்சியம் சுமந்த அங்கங்களும் தான். அந்த வீரர்களின் முகங்கள் தான் நெஞ்சில் நிறைந்திருந்தது. கரும்புலிகளோடு சேர்ந்து வாழ்வதும் அவர்கள் பிரியும் போது இதயம் விம்முவதும் யாராலும் தாங்க முடியாத வேதனை அவளுக்கு. இது எத்தனையோ தடவை வந்து போன நிகழ்வு. இயக்கத்தில் இணைந்து அடிப்படை பயிற்சி முடிய முன்னரே சூரிய கதிர்படை நடவடிக்கையில் காவு குழுவாக செயற்பட்டாள். காயப்பட்ட போராளிகளையும் வீரச்சாவடைந்த வித்தூர்களையும் சுமந்து அவள் தோள்களும் கைகளும் காய்த்திருந்தன. முதலுதவி வழங்கிக் கொண்டிருந்த போது பல போராளிகள் அவள் மடியிலேயே உயிரணங்கி இருக்கின்றார்கள். அவையெல்லாம் வேதனைதான். அவள் தனக்குள்ளேயே அழுது கொண்டிருப்பாள். அந்த நாட்கள் தான் போராட்ட வாழ்வில் அவள் முதலில் சந்தித்த கடுமையான நாட்கள். ஈர உடைகள், உடைமாற்ற நேரமற்ற கடமைகள், ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக களப்பணிகளில் ஈடுபட்டவள் அந்த களத்திலிருந்து வந்து சிறிதும் ஓய்வில்லாமலே முல்லைத்தீவு சமரிக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு சண்டைகளிலும் பங்கு பெற்றினாள். அந்த சண்டையில் தலையில் சிறு காயம். அது மாறும் நிலையே சத்திய சண்டைக்கு போகப் போகிறேன் என்று அடம் பிடித்து சத்திய சண்டையில் நின்றபோதுதான் இன்னொரு முக்கியமான பணி இருக்கிறது என்று பெண்களமுனை அழைத்து இந்த புதிய பணி கொடுக்கப்பட்டது. அவள் கரும்புலிகள் அணிக்குள் நிர்வாகம் தொடர்பான வேலைகளுக்காக சென்றாள். அங்கே செல்வதற்கு முன்பிருந்த கரும்புலிகளின் ஈகங்களை, அவர்களின் உணர்வுகளை புரிந்துவிட வேண்டும் என்பதில் ஆர்வம் மிகுந்திருந்தது அவளுக்கு. அவளின் விருப்பப்படியே அமைந்துவிட்ட இந்த பணியால் மகிழ்ந்தாள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடனான உறவும் வலுப்பெற அவளின் செயற்பாடுகளுக்குள்ளேயே மாறுதல்கள் வந்தது. ஒவ்வொரு கரும்புலி வீரர்களும் எவ்வளவு மென்மையானவர்கள், மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். தமக்குள்ளேயே எத்தனையோ சோகங்கள் வேதனைகள் இருந்தாலும் சிரித்து சிரித்து மற்றவர்களுக்காக வாழ்கின்றார்கள். இப்படி அவர்களின் இதயங்களை அறிந்த போது அவர்கள் மீதான அன்பு வலுவானது. நிலைக்காத உறவென்று தெரிந்த பின்பும் நினைவுகளில் அவர்களின் நினைவுகளே நெருக்கமானது. அங்கே நலாதான் இவளில் அதிக பாசம். அவளும் அப்படித்தான். பயிற்சி முடிந்து வரும் ஓய்வு நேரங்களிலும் அவள் இவளோடு கதைப்பதும் அறிவுரை சொல்வதுமாகவே பொழுதுகள் கழிந்தது. அவளின் நெஞ்சலைக்குள் இருந்த உணர்வுகள் முழுவதும் இவளுக்கும் தெரிந்திருந்தது. ஆனிரவு தளம் மீது நடத்த திட்டமிட்டிருந்த கரும்புலி தாக்குதலுக்கு ஆசா தலைமையிலே ஒரு அணி தயாரான போது இவள் தன்னை பிரிந்து நலாக்காவும் மற்ற தோழியரும் போகப் போகின்றார்களே என்று அழுதபடி சிந்தித்த நாட்கள் கடுமையாக இருந்தது. தாக்குதலுக்கு செல்ல தயாரானவர்கள் கலகலப்பாக இருந்தார்கள். இவளுக்கு ஆறுதல் கூறி கேட்டினார்கள். நாங்கள் சாதிக்க போறோம், சாக போயில்லை என்று எல்லோரும் ஒரே மூச்சில் கூறிவிட்டு போய்விட்டார்கள். அவர்களின் நிரந்தரமான இழப்பால் அவள் நிலை தளர்ந்து போனாள். அவளுக்காக அழுவது பிள்ளையன கண்டாள். கண்ணீர் உடலியை கரைத்து விடும் என்று கண்ணுக்குள்ளேயே கண்ணீரை தேக்கினாள். இப்போது அவர்களின் வழியில் அவளும் ஒரு கரும்புரியாகிவிட்டாள். இவள் கரும்புரியாய் போகும் கனவினை நெஞ்சுக்குள் நிறைத்து கொண்டு கண்களால் அதை மறைத்து கொண்டு விடுமுறையில் அம்மம்மா வீடு சென்றாள். சின்ன அகவையில் இருந்து அவள் அம்மம்மாவோடு தான் வாழ்ந்தவள், வளர்ந்தவள். அம்மம்மாவைத்தான் அவள் அம்மா என்று சொல்வாள். அம்மாவும் அப்பாவும் ஜாழ்ப்பாணத்தில் சில வழிகளில் இங்கே வந்து இவளை பார்த்து விட்டு போவார்கள். விடுமுறையில் வந்தபோதெல்லாம் மாற்றமாகவே இருந்தது. அம்மம்மா இறந்து விட்டார். அவரின் இடத்தில் இப்போது சித்தியே இருந்தாள். விடுமுறை காலம் கிளகிளப்பாக கழிந்தது. இங்க இருட்டுக்கு பயந்த நீ விளக்கு நூந்தாலே கத்திர நீ அங்க என்னென்று துணிவாய் நிற்கிறாய் என்ற போது அவள் சிரிப்பால் மட்டுமே சமாளித்துக் கொண்டாள். அது வரும் சிரிப்பல்ல, அந்த சிரிப்புக்குள் ஏராளமான அர்த்தங்கள் இருந்தன. இருட்டுக்கு பயந்தவள் வெளியில போறதென்றால் நான் அல்லது அம்மா வேணும். இவள் வீட்டுக்குள்ள நிக்க விளக்கு நூந்தால் வெளியில வர மாட்டாள். வெளியிலிருந்து விளக்கு இல்லாட்டி உள்ளுக்குள்ள போக மாட்டாள். அவ்வளவு பயம். சும்மா விருட்டினாலே கத்துவாள். சத்யாவோடு சென்ற தோழிக்கு சின்னம்மா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். சத்யாவோ தன் தோழியையும் சின்னம்மாவையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு மாறாமலே விடைவிட்டுக் கொண்டாள். அந்த சிரிப்புக்குள் எவ்வளவு அர்த்தங்கள் புதைந்து கிடந்தன. அவள் எவ்வளவு துணிச்சலான போராளி. தேசப்பற்றிலும் தோழர்களது இலட்சியத்தை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற இலட்சியத்திலும் ஊறி வளர்ந்தவள். தனியே சென்று ஒரு இராணுவ இலக்கை தகர்ப்பதற்கு கூட திடம் கொண்டிருக்கிறாள். 2000 பங்குனி 31 நாளன்று தாமரைக்குளம் பகுதியில் 4 ஆட்லறிகளை அழிப்பதற்கு வழி சமைத்துவிட்டு அவள் வீரகாவியமாகி போனாள். கரும்புலி கேப்டன் சத்யாவாக. கரும்புலி கேப்டன் சத்யாவின் மாவீரமகுடம் கேட்டோம்.
நீங்கள் நம்ப வேண்டும் நாளை தமிழிடம் என்றுமே. நீங்கள் வாழ வேண்டும் என்றே நான் படிக்கிறேன். மாமன் நெஞ்சில் உள்ள கனவுகளை தான் படிக்கிறேன். நீங்கள் வாழ வேண்டும் என்றே நான் படிக்கிறேன். மாமன் நெஞ்சில் உள்ள கனவுகளை தான் படிக்கிறேன். சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் வாருங்கள், தமிழ் தேசம் வெல்ல வேண்டும் என்று சேருங்கள். சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் வாருங்கள், தமிழ் தேசம் வெல்ல வேண்டும் என்று சேருங்கள். தாயக மண்ணின் காற்றே என்னில் வீசம்மா, நான் சாகும் நேரம் கடலே நீயும் மூசம்மா. Thank you. அடுப்படியில் நீ உறங்கினாய், உந்தன் நிலவு நீ மைக்கரைய நீ கலங்கினாய். நேற்று வரை அடுப்படியில் நீ உறங்கினாய், உந்தன் நிலவு நீ மைக்கரைய நீ கலங்கினாய். ஆற்றல் உள்ள தலைவன் வழி காட்டி நிற்கின்றான், எந்த நன்பு தங்கை அச்சமில்லை எங்களும் பூவாய். ஆற்றல் உள்ள தலைவன் வழி காட்டி நிற்கின்றான், எந்த நன்பு தங்கை அச்சமில்லை எங்களும் பூவாய். உங்களுக்காய் இங்கு போரை தொடுக்கிறேன், இந்த ஊர் உலகம் அறியாமல் வருகிறேன். உங்களுக்காய் இங்கு போரை தொடுக்கிறேன், இந்த ஊருலகம் அறியாமல் வருகிறேன். தாயக மண்ணின் காட்டே என்னில் வீசம்மா, நான் சாகும் நேரம் கடலே நீயும் மூசம்மா. அகதியாகி உலகம் எங்கும் மலையும் தோழனே, இங்கும் அச்சத்தோடு ஒதுங்கி வாழும் எந்த நண்பனே. அகதியாகி உலகம் எங்கும் மலையும் தோழனே, இங்கும் அச்சத்தோடு ஒதுங்கி வாழும் எந்த நண்பனே. பிச்சையேற்று அடிமையாகி வாழும் வாழ்வினை தூக்கி போட்டடித்து விட்டழும் புலிகள் சேனையில். பிச்சையேற்று அடிமையாகி வாழும் வாழ்வினை தூக்கி போட்டடித்து விட்டழும் புலிகள் சேனையில். மானமதே வாழ்வு தரும் என்றறிந்திடு, வெடி மருந்துடனே நான் புகுந்தேன் கண் திறந்திடு. மானமதே வாழ்வு தரும் என்றறிந்திடு, வெடி மருந்துடனே நான் புகுந்தேன் கண் திறந்திடு. தாயக மண்ணின் காட்டே என்னில் வீசம்மா, நான் சாகும் நேரம் கடலே நீயும் மூசம்மா. போரில் புதித்த தாயகமே நீயும் தேசம்மா, கரும் புலிவன் பாடும் பாடலை எங்கும் பாடம்மா. தாயக மண்ணின் காட்டே என்னில் வீசம்மா, நான் சாகும் நேரம் கடலே